தேவனுடைய பாதத்தினருகே அமர்ந்து மரியாளைப் போல கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்க காத்திருக்கும் உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
தூணில் சேர்த்தீரு
மாணவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலிருந்து அப்போஸ்தலன் பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதிய முதலாவது நிருபத்தை கற்றுக்கொள்ள துவங்கியிருக்கிறோம். முகவரியாக சில சத்தியங்களையும் முதலாவது வசனத்தையும் சிந்தித்தோம். இன்று 1 தெசலோனிக்கேயர் 2:2 4 சிந்திப்போம். அப்போஸ்தலன் பவுல் தான் ஸ்தாபித்த ஒவ்வொரு திருச்சபைக்காகவும் ஜெபித்தார். அவருடைய ஜெப அட்டவணை மிக அற்புதமான ஒன்றாய் இருந்தது. இதை நாம் முறையாக கற்றுக்கொள்ளும் பொழுது யார் யாருக்காகவெல்லாம் எந்தெந்த காரியங்களுக்காக எல்லாம் பவுல் ஜெபித்தார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். எத்தனை வித்தியாசமான திருச்சபைகள், தனி நபர்கள், குழுக்களுக்காக பவுல் ஜெபித்திருக்கிறார் தெரியுமா? சரி, வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 2:4 வாசிக்கிறேன். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து, எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். இங்கே பல காரியங்களுக்காக பவுல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். முக்கியமாக இவர்கள் ஒரு நல்ல மாதிரி திருச்சபையாயிருந்தார்கள். மட்டுமல்ல, பவுல் அப்போஸ்தலன் தான் ஜெபிக்கும் பொழுது பொதுவாக ஆண்டவரே பிலிப்பி சபையை ஆசீர்வதியும் தெசலோனிக்கே சபையை ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிறதில்லை. அவர்களுடைய குறிப்பான காரியங்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். 2 வசனத்தை நன்றாக பார்ப்பீர்கள் என்றால் அங்கே 3 காரியங்களுக்காக தான் ஜெபிப்பதை கூறுகிறார். முதலாவதாக உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும், 2வதாக அன்பின் பிரயாசத்தையும், 3வதாக கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நினைவு கூர்ந்து இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் என்கிறார். கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையின் மிக முக்கியமான 3 அம்சங்களை இங்கே பவுல் குறிப்பிட்டிருக்கிறார். விசுவாசம், அன்பு, நம்பிக்கை. இந்த 3 கிருபைகளை குறித்து 1 கொரிந்தியர் 13:13 வாசிக்கிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 13:13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. வான்வெளிக்கு செல்லும் மின்கலங்கள் அங்கே காணப்படும் வெப்பத்தினாலே பழுதடைந்து விடாதபடி இருப்பதற்கான சிறப்பான ஒரு காரியத்தை கண்டுபிடித்த விஞ்ஞானி ஊழியராகிய தனது நண்பர் ஒருவரிடத்திலே பேசும்பொழுது, இந்த உலகமானது ஒரு திருத்துவமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா என்று கேட்டாராம். அதற்கு ஊழியர், திருத்துவமா, எதை நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று கேட்டதற்கு அந்த விஞ்ஞானி, நீங்கள் வாழும் இந்த உலகமானது இடம், காலம், பொருள் இந்த 3 உள்ளடக்கியதாய் இருக்கிறது என்று கூறினார். மட்டுமல்ல, 4வது எதையாவது உங்களால் சிந்திக்க முடியுமா என்று கேட்டார். அந்த ஊழியரால் எதையுமே சிந்திக்க முடியவில்லை. தொடர்ந்து காலத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று 3 பிரிக்கப்பட்டிருக்கிறது. 4வது ஒரு காலத்தை குறித்து நீங்கள் சொல்ல முடியுமா என்றார். மட்டுமல்ல, இடம் என்பதும் நீளம், அகலம், உயரம் என்றுதான் பிரிக்கப்பட்டிருக்கிறது. 3வது ஒரு காரியத்தை கூற முடியாது என்றார். ஆம் பிரியமானோர்களே, நீங்களும் நானும் வாழும் இந்த உலகமானது திருத்துவத்தின் அடையாளத்தை கொண்டதாயிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றாலும் ஆர்வம் தரக்கூடிய அதே காரியத்தை நீங்களும் பார்க்கலாம். மனிதனை குறித்து சொல்லும் பொழுதும் அங்கேயும் திருத்துவத்தை பார்க்க முடியும். 5வது அதிகாரத்திற்கு வரும்பொழுது இதை குறித்து நாம் சற்று விவரமாக சிந்திப்போம். ஆனால் இப்பொழுது நாம் புரிந்து கொள்வதற்காக 23 வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5:23. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. மட்டுமல்ல, மூன்று என்பது எப்படி குறிப்பிடத்தக்கது என்பதை இன்னும் சில உதாரணங்களிலேயும் நாம் பார்க்கலாம். ஆதியாகம புத்தகத்திலே ஆதாமின் பிள்ளைகளை குறித்து சொல்லும்பொழுது மூன்று குமாரர்கள் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள், காயின், ஆபேல், சேத். ஒருவேளை ஆதாமும் ஏவாளும் நூற்றுக்கும் மேற்பட்ட பிள்ளைகளை பெற்றிருக்கலாம், ஆனால் மூவருடைய பெயர் மட்டுமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே அப்போஸ்தலனாய் பவுலும் கிறிஸ்தவ வாழ்க்கையின் மூன்று கிருபைகளை குறித்தே கூறுகிறார். கடந்த காலத்திலே நடைபெற்ற ஒன்று விசுவாசத்தின் கிரியை, நிகழ்காலத்திற்குரியது அன்பின் பிரயாசம், நம்பிக்கையின் பொறுமை என்பது எதிர்காலத்தை குறிக்கிறதா இருக்கிறது. இதுதான் ஒரு கிறிஸ்தவனின் வாழ்க்கை வரலாறு என்று கூறலாம். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இந்த உலகத்திலேயே நிகழ்காலத்திலேயே கிருபை பெற்றவர்களாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசம், அன்பு, நம்பிக்கை, இந்த மூன்று வார்த்தைகளும் வாழ்க்கையோடு எப்படி பொருந்தக்கூடியதா இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். இதற்காகத்தான் விசுவாசத்தின் கிரியை என்றும் அன்பின் பிரயாசம் என்றும் நம்பிக்கையின் பொறுமை என்றும் பவுல் குறிப்பிட்டிருக்கிறார். தெசலோனிக்கேயருக்கு அவர் எழுதும்பொழுது அவர்கள் விசுவாசத்தின் கிரியை என்ன என்றும் அன்பின் பிரயாசம் என்ன என்றும் நம்பிக்கையின் பொறுமை என்ன என்றும் தெளிவாய் கூறியிருக்கிறார். அவர்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திலே திரும்பினதுதான் விசுவாசத்தின் கிரியை. ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வது என்பது அன்பின் பிரயாசம். குமாரனாய் இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதுதான் நம்பிக்கை என்று முதலாம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே தெளிவுபடுத்தியிருக்கிறார். விசுவாசத்தின் கிரியை என்பது ஒரு வினோதமான வாக்கியமாய் தெரியலாம். ஏனென்றால் எபேசியர் 2:8-9 வசனங்களை நாம் பார்க்கும்பொழுது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல என்று தெளிவாய் கூறியிருக்கிறார். அப்படியென்றால் இங்கே விசுவாசத்தின் கிரியை என்று எதை குறிப்பிடுகிறார்? அதாவது யாக்கோபு தனது நிருபத்திலே கூறியிருக்கிற அதே கருத்தை தான் பவுல் இந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். விசுவாசத்தை குறித்தும் கிரியையை குறித்தும் யாக்கோபு 2 நாம் வாசிக்கிறோம். அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற விசுவாசத்தின் கிரியை பவுல் அப்போஸ்தலனுடைய கொள்கைக்கு எதிரானது அல்ல. கவனியங்கள் வாசிக்கிறேன், யாக்கோபு 2:18. ஒருவன், உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. இதுதான் விசுவாசத்தின் கிரியை. அதாவது நம்மிலே காணப்படுகிற விசுவாசத்தை மற்றவர்கள் காணும்படியாக செயல்படுத்துவது. நாம் செய்யும் செயலினாலே நம்முடைய விசுவாசம் மற்றவர்கள் காணும்படியாக வெளிப்படுவது. விசுவாசம் என்பது மனிதனுடைய ஆத்மா தேவனுடைய வார்த்தைக்கு கூறும் பதிலாகும். ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பதில் உரைக்கும் பொழுது அவன் விசுவாசத்திலே நடக்கிறவனாகிறான். இதைத்தான் 2 கொரிந்தியர் 5:6 வசனத்திலே நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் இதே காரியத்தை தான் கூறியிருக்கிறார். கவனியங்கள் வாசிக்கிறேன், யோவான் 6:28-29 வசனங்கள். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாயிருக்கிறது என்றார். உங்கள் கிரியைகளினாலே தேவனிடத்திற்கு நீங்கள் வரவேண்டும் என்று இயேசு கூறவில்லை, ஆனால் உங்கள் விசுவாசத்தின் மூலமாய் நீங்கள் தேவனிடத்திலே வரவேண்டும் என்றார். உயிருள்ள விசுவாசம் நிச்சயமாக தன்னை வெளிப்படுத்துகிறதாயிருக்கிறது. எப்படி? நாம் வாழும் வாழ்க்கையினாலே அது வெளிப்படுத்தப்படுகிறது. இயேசுவின் சீடருடைய வாழ்க்கையிலே அவர்கள் விசுவாசத்தின் கிரியை மிக தெளிவாக காட்டப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:4-5 வசனங்களிலே இதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கிறேன், லூக்கா 5:4-5 வசனங்கள். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றுமாகப்படவில்லை, ஆயிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இங்கே ஒரு உண்மையை குறித்து மிக தெளிவாக பேதுரு கூறுகிறார். நாங்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கவில்லை. இவ்வாறு அவர் கூறுவதின் பொருள் என்ன? இந்த கடலை குறித்து எங்களுக்கு தெரியும், மீண்டும் நாங்கள் மீன்பிடிக்க செல்வதிலே எந்த பயனும் இல்லை என்பதுதான் அர்த்தம். ஆனால் பேதுரு மேலும் என்ன சொல்கிறார்? ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். மீண்டும் சென்று வலையை போடுவேன் என்றான். பிரியமானவர்களே, இதுதான் விசுவாசத்தின் கிரியை. விசுவாசிகளாக நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு உண்மையான சத்தியம், விசுவாசத்தின் கிரியை என்பது கர்த்தருடைய வார்த்தையின்படி செயல்படுவதாகும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி என்று சொல்லுகிறது. இவ்வாறுதான் இயேசு கிறிஸ்து யோவான் 6:29 விளக்கம் கொடுக்கிறார். ஒருமுறை கூட அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 6:29 அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது என்றார். கர்த்தருடைய வார்த்தை கூறுவதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்தும் பொழுது உங்கள் விசுவாசம் உலகத்தில் வாழும் மக்களால் காணக்கூடியதாய் இருக்கிறது. அதுதான் விசுவாசத்தின் கிரியை. காயின், ஆபேல் இவர்களுடைய வாழ்க்கையிலேயும் இந்த சத்தியம் மிக தெளிவாக காட்டப்பட்டிருக்கிறது. காயின் வாழ்க்கையிலே பிரச்சனை என்ன? இயற்கையாகவே அவன் பாவியாயிருக்கிறான். மட்டுமல்ல, அவனது செயலின் மூலமாகவும் அவன் பாவியானான். வேதம் என்ன சொல்கிறது? எபிரேயர் 11:4 விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். கவனித்தீர்களா? ஆபேல் ஒரு நல்ல ஓய்வு நாள் பள்ளி மாணவனாக இருந்தபடினாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றானா? இல்லை. காயினை போல ஆபேலும் பாவியாக இருந்தாலும் ஆபேல் தேவனுடைய வார்த்தைக்கு சரியானபடி பதில் உரைத்தான். அவன் தேவனை விசுவாசித்தான். அவன் தேவனை விசுவாசித்த பொழுது அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான், ரட்சிப்பு பெற்றான். சரியான பலியை கொண்டு வருவதன் மூலமாக தனது விசுவாசத்தை அவன் வெளிப்படுத்தினான். தேவனுக்கும் ஒரு விசுவாசிக்கும் உள்ள தொடர்பு அவனுடைய விசுவாசமே. அந்த விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை உங்கள் இருதயத்திற்கு கொண்டு வருகிறது. நீங்கள் அதற்கு ஏற்றாற்போல செயல்படுகிறீர்கள். இதுதான் மனம் திரும்புதல் என்பது. மனம் திரும்புதல் என்பது தேவனை விசுவாசிப்பது. இந்த தெசலோனிக்கே சபை மக்கள் தேவன் மேல் விசுவாசம் வைத்தபடியினாலே விக்கிரகங்களை விட்டு தேவனை நோக்கி திரும்பினார்கள். அப்போஸ்தலன் பவுல் தெசலோனிக்கே பட்டணத்திற்குள்ளே சென்று, அருமையான மக்களே, நீங்கள் விக்கிரகங்களை வணங்குவது சரி என்று எனக்கு தெரியவில்லை, அது மிகவும் பயங்கரமான காரியம் என்றெல்லாம் பிரசங்கிக்கவில்லை. அவர் அங்கே கடந்து சென்ற பொழுது இயேசுவை குறித்தும் தேவனுடைய அன்பை குறித்தும் பேசினார். அவர்கள் தேவனை விசுவாசித்தபடினாலே தேவனுக்கு நேராய் திரும்பினார்கள். தேவனுக்கு நேராய் திரும்பும் பொழுது இயற்கையாகவே விக்கிரகங்களை விட்டு அவர்கள் திரும்பினார்கள். சிலர் கூறுவார்கள், இந்த குறிப்பிட்ட ஊழியக்காரர் தான் என்னை ரட்சித்தார் என்பார்கள். அவர் உங்களை ரட்சிக்கவில்லை, உங்களை ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்தினார் என்று கூற வேண்டும். அவர் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுத்தார், நீங்கள் அதை விசுவாசித்தீர்கள், எனவே ரட்சிப்பை பெற்றீர்கள். அப்போஸ்தலன் பவுல் தெசலோனிக்கே மக்களுடைய விசுவாசத்தின் கிரியையை மட்டும் நினைவிலே வைத்திருக்கவில்லை, அவர்களது அன்பின் பிரயாசத்தையும் அவர் மறந்து போகவில்லை. அன்பின் பிரயாசம் என்றால் என்ன? தேவன் நம்மை தமது அன்பினாலே ரட்சிக்கவில்லை, தமது கிருபையினாலே ரட்சித்தார். அது அவர் அன்பின் ஒரு செயல். கிரியையும் அன்பும் ஒன்றோடு ஒன்று இணையாத ஒன்று போல தெரியலாம். ஆனால் பிரியமானவர்களே, அன்பு கிரியை செய்யும். ஆனால் அது செயல்படும் பொழுது அது கிரியை செய்வது போலவே தெரியாது. ஒரு சிறு பிள்ளை ஒரு கனமான குழந்தையை தூக்கி வைத்திருந்ததை குறித்த ஒரு உதாரணத்தை நான் ஏற்கனவே ஒரு முறை கூறியிருக்கிறேன். மீண்டும் அதை நான் நினைவுபடுத்துகிறேன். ஒரு சிறு பிள்ளை கனமான ஒரு குழந்தையை தூக்கி கொண்டிருந்தது. அந்த வழியாக வந்த ஒருவர், என்னம்மா இந்த பையன் கனமாக இல்லையா, இவ்வளவு நேரம் தூக்கி கொண்டே நிற்கிறாயே என்று கேட்டதற்கு, இல்லை இல்லை, இவன் என்னுடைய தம்பி என்று கூறினாள். பிரியமானவர்களே, அன்பே இந்த உலகத்திலே பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. எந்த ஒரு கிரியையும் அன்பினாலே செய்யப்படும் பொழுது அது ஒரு பெரிய கிரியையாகவே தெரியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறும்பொழுது யோவான் 16:15 நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலேயும் நீங்கள் அவரை நேசியாமல் எந்த ஒரு கற்பனையை கை கொள்வதும் உங்களுக்கு கடினமான ஒரு செயலாகவே தோன்றும். அவர் மேல் உண்மையான அன்பு இல்லாமல் கற்பனைகளை கை கொள்ள நீங்கள் முயற்சிப்பது பயனற்ற ஒரு காரியமாகும். காலை நேரத்திலே வேலைக்கு செல்லும் ஒவ்வொருவரையும் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் பலருடைய முகங்கள் இறுக்கமாக அல்லது துக்கமாக காணப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் செய்ய விருப்பமில்லாத வேலையை செய்யும்படியாக போய்கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலரே தாங்கள் செய்யும் வேலையை குறித்த மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் செய்கிறவர்களாயிருக்கிறார்கள். கர்த்தரை நேசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள்
கர்த்தர் தங்களுக்கு கொடுத்திருக்கும் பணியை சந்தோஷத்தோட செய்கிறவர்களாயிருக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்திலே இருக்கும் அருமையான சகோதரனை சகோதரியே, உங்கள் பணி உங்களுக்கு கடினமாக தெரியும் என்றால் நீங்கள் அதை செய்ய தேவையில்லை. நீங்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டு இந்த பணியை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. நாம் அவரை நேசிக்க வேண்டும். அவர் மேலுள்ள அன்போடு நாம் செயல்படும் பொழுது எந்த கிரியையும் அன்பின் பிரயாசமாகவே இருக்கும். இதுவே ஒரு விசுவாசியின் வாழ்க்கையின் குணநலனாய் இருக்கிறது. ஒருமுறை ஊழியர் டி எல் மூடி அவர்கள் வீட்டிற்கு திரும்பி வந்தபொழுது அவருடைய குடும்பத்தின் அங்கத்தினர் எல்லாரும், உங்களுடைய அடுத்த கூட்டத்தை நீங்கள் ரத்து செய்து விடுங்கள், இப்பொழுதே உங்களை பார்க்க மிகவும் களைப்பாய் தெரிகிறது என்று கூறினார்கள். அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்னுடைய பணியினாலே நான் களைத்திருக்கிறேனே ஒழிய பணியை குறித்த களைப்பு எனக்கு இல்லை என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேலையை செய்வதனாலே நமக்கு களைப்பு ஏற்படலாம். ஆனால் கர்த்தருடைய பணியை குறித்த களைப்பு நமக்கு வந்துவிடக்கூடாது. தேவன் மேல் நமக்கு இருக்கிற அன்பானது அவருக்கு கீழ்ப்படிவதனாலே வெளிப்படுகிறது. நம்முடைய கீழ்ப்படிதலே தேவன் மேல் நமக்கு இருக்கும் அன்பை விளங்க பண்ணுகிறதாய் இருக்கிறது. மூன்றாவதாக, தெசலோனிக்கே சபை மக்களை குறித்து பவுலப்போஸ்தலன் மெச்சிக்கொள்ளும் காரியம் அவர்களது நம்பிக்கையின் பொறுமை. அவர்கள் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருவதை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இதுதான் நம்பிக்கையின் பொறுமை என்பது. இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுமே எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த நம்பிக்கையே அவனை தாங்கிக் கொண்டு செல்கிறது. பல நூற்றாண்டுகளாக மக்கள் இதை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். மார்ட்டின் லூத்தர் அவர்கள் சொல்லும்பொழுது, இந்த உலகத்திலே செய்யப்படும் அனைத்துமே நம்பிக்கையினாலே செய்யப்படுகிறது என்று கூறியிருக்கிறார். தேவனை அறியாத மனிதனான சோஃபோக்லீஸ் என்பவர் சொல்லும்பொழுது, நம்பிக்கையே அதிகமான மனுக்குலத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். இந்த நூற்றாண்டைச் சேர்ந்த மற்றொருவர் எழுதும்பொழுது, நம்பிக்கையைப் போல வேறு எந்த ஒரு மருந்தும் இல்லை, எந்த சிறந்த ஊழியமும் இல்லை, எந்த ஒரு ஊக்க மருந்தும் இல்லை, நாளை நலமாக இருக்கும் என்ற நம்பிக்கையே ஒரு பெரிய வலிமை என்று எழுதுகிறார். ஸ்காட்லாந்து தேசத்தைச் சேர்ந்த ஒரு தத்துவ ஞானி சொல்லும்பொழுது, சரியாக சொல்ல வேண்டும் என்றால் மனிதன் நம்பிக்கையின் அடிப்படையிலே இருக்கிறான். நம்பிக்கையை தவிர வேறு எதுவும் அவனுக்கு இல்லை. இந்த உலகமே நம்பிக்கையின் இடமாயிருக்கிறது என்று கூறுகிறார். ஆம் அருமையானவர்களே, ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டு அவருடைய குமாரன் வெளிப்பட காத்திருப்பது என்பது எத்தனை மேன்மையான ஒரு வாழ்க்கை இல்லையா? இந்த நம்பிக்கை ஒரு ஆசீர்வாதமான நம்பிக்கை. இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் தனி மனிதர்கள் மேலே நம்பிக்கை வைத்து வாழுகிறார்கள். அந்த மனிதன் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுப்பான் என்று காத்திருக்கிறார்கள். மனிதனே உலகத்தின் பிரச்சனைகளை தீர்த்து சமாதானத்தை உண்டு பண்ண முடியும் என்று எண்ணுகிறார்கள். செழிப்பை கொண்டு வர முடியும் என்று எதிர்பார்க்கிறார்கள். மனிதனால் அது செய்யப்பட முடியாதது. உங்களுடைய நம்பிக்கை இந்த உலகத்தின் மேலே இருக்கும் என்றால், காற்றில் மிதக்கும் சோப்பு முட்டையின் மேலே நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள். மனிதன் பாவம் செய்தபடியினாலே ஏதேனை விட்டு மனிதனை தேவன் வெளியேற்றினார். அந்த நாள் முதல் மனிதனே தனக்கென ஒரு பரலோகத்தை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறான். திருச்சபையும் பல்லாண்டு காலமாக பரலோக ராஜ்யத்தை கட்டுகிறார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரியமானுள்ளே, மனிதன் தொடர்ந்து பாவத்திலே வாழ தேவன் விரும்பவில்லை. இதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் உலகளாவிய ஒரு ஆபத்து வருகிறது. அப்பொழுதெல்லாம் மனிதர்கள் சொல்வது என்ன? எப்படியாவது இதிலிருந்து வெளிவர ஒரு வழியை கண்டுபிடித்து விடுவோம் என்கிறார்கள். ஜெர்மன் தேசத்திலே ஆட்சி செய்த மகா ஃபிரெட்ரிக் ஒரு இக்கட்டான பெரிய வேளையிலே சொன்னது என்ன தெரியுமா? நான் வாழும் இந்த காலம் மிக துயரமான ஒரு காலமாயிருக்கிறது, ஆனால் என்னுடைய நம்பிக்கை தேவனிடத்தில் இருக்கிறது என்றார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, இன்று உங்கள் நம்பிக்கை எதின் மேல் இருக்கிறது? இந்த உலகத்திலே வாழும் ஒரு தனி மனிதன் மேலே நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களா? அல்லது ஒரு சிறு கூட்டத்தின் மேலே உங்கள் நம்பிக்கை இருக்கிறதா? அல்லது மனிதனே உருவாக்கிய ஒரு ஸ்தாபனத்தின் மேலே உங்கள் நம்பிக்கையை வைத்திருக்கிறீர்களா? உடைந்து போகக்கூடிய காரியங்களின் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களை தேவனே தமது கிருபையினாலே காத்துக் கொள்வாராக. இந்த உலகத்திலே நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை எந்த ஒரு தனி மனிதனோ எந்த ஒரு சிறு கூட்டமோ உங்களுக்கு தீர்த்து வைக்க முடியாது. உலகத்தை ஆளும் செங்கோல் நம்முடைய பாவங்களுக்காக ஆணியை தனது கரத்திலே ஏற்றுக்கொண்ட இயேசுவின் கரத்தில் இருக்கிறது. சரியான நேரத்திலே அவரே இந்த உலகத்திலே செயல்படுவார். நான் அறிந்திருக்கிற ஒரே ஒரு காரியம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது. அவருடைய அனாதி திட்டத்தின்படி, தீர்மானத்தின்படி அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். தெசலோனிக்கே சபையை பவுலப்போஸ்தலன் நினைவு கூறும்பொழுது அவர்களது விசுவாசத்தின் கிரியையையும் அன்பின் பிரயாசத்தையும் இயேசு கிறிஸ்துவின் மேலே அவர்களுக்குண்டான நம்பிக்கையினாலே காணப்பட்ட பொறுமையையும் நினைவு கூர்ந்து தேவனை துதித்தார். நம்முடைய வாழ்க்கை குறித்து பேசும் ஒருவர் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் விசுவாசத்தின் கிரியையை, அன்பின் பிரயாசத்தை, வரப்போகிற இயேசுவை குறித்த நம்பிக்கையான எதிர்பார்ப்பை நினைவு கூர்ந்து நமக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த முடியுமா என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம். அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே எந்த பகுதியிலே குறைபட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி திரும்பி உண்மையான அன்பினாலே செயல்பட நம்மை அர்ப்பணித்து நித்தியத்தை குறித்த நிச்சயம் உள்ளவர்களாய் முன்னோக்கி செல்ல நம்மை தாழ்த்தி அவருடைய கரங்களிலே கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, தெசலோனிக்கே சபை விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட இந்த அருமையான மூன்று குணநலன்களுக்காக நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் அருமையான நேயர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் விசுவாசத்தின் கிரியை மற்றவர்கள் காணத்தக்கதாக இருக்கட்டும். உண்மையிலே அவர்களுக்கு இருக்கிற அன்பு அவர்கள் படும் பிரயாசத்தின் மூலமாய் வெளிப்படுவதாக. உம்முடைய வருகையை குறித்த நம்பிக்கை அவருடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் நீடிய பொறுமையை அருளி செய்வதாக. இந்த குணநலன்களுக்காக உண்மையான இருதயத்தோடு வாஞ்சியோடு இப்பொழுது உம்மை நோக்கி ஜபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர்தாமே இந்த கிருபைகளை தந்து அவர்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க உம்முடைய கரங்களிலே ஒப்படைக்கிறோம். இதற்காக நாங்கள் யார் யார் என்னென்ன காரியங்களை செயல்படுத்த வேண்டுமோ அதை குறித்தும் தொடர்ந்து எங்களோடு பேசும். இயேசுவின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. மீண்டும் கூறுகிறோம், 94 42 25 26 27. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. 2 தீமோத்தேயு 2:16. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. 2 தீமோத்தேயு 2:16.